الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أهلا بكم يا جماعة أولياء غورب طالب الأرسلين غورب قدس شيرال الأرسلين أهلا بكم يا جماعة أولياء غورب نرغيت كل أوروبي الأرسلين இந்த மாநாட்டின் இந்த அமர்வுக்கு தலைமை வகிக்கின்ற அன்னை ஜெம்மி குருமாவில் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ஷேக் அலியா ரியாதி அவர்களே, இங்கு இந்த அமர்வுக்கு முன்னிலை வகிப்பதற்காக முன்னால் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உலமாக்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அறிஞர்களே, உலமாக்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை மண்ணை பொறுத்தவரையில் இன்றைய தாவாவில் முன்னுரிமை பெற வேண்டிய அம்சங்கள் யாவை என்ற முக்கியமான பொருளிலே பல விஷயங்களை உங்களோடு கலந்துரையாடுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால் அது விடையாக இருக்க மாட்டாது என்று நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய உடமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, தவா என்பது அவ்வக்கால சவால்களுக்கு முகம் கொடுக்கும் ஒரு செயற்பாடு என்று அதனை வரைவிலக்கணப்படுத்தினால் அது பிழையாக இருக்க மாட்டாது என்று நம்புகிறேன். அவ்வக்கால பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்தின் ஒளியில் குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் தீர்வுகளை வழங்குகின்ற ஒரு செயற்பாடுதான் தவா என்று நாம் சொல்லலாம். தூய இஸ்லாம் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கும் அறைகூவல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுப்பதுதான் தவா என்று வேறு வார்த்தையில் சொன்னாலும் அது பிழையாக இருக்க மாட்டாது. உண்மையில் முன்னுரிமைகள் என்ற அம்சம் இஸ்லாமிய ஷரியாவிலே, குறிப்பாக இஸ்லாமிய தொகுதியிலே முக்கியத்துவம் பெறுகிற ஒரு பாடம் தகுல் அவுலவியா என்ற பெயரிலே இந்த துறை அழைக்கப்படுவதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா சீராவிலும் சரி, குலபா ராஷிதுகளுடைய வாழ்க்கையிலும் சரி, எமது பிற்பட்டமான சலவுகளுடைய வழிமுறையிலும் சரி, அவர்கள் எவ்வாறு அவுலவியா என்ற இந்த முன்னுரிமைகளை கவனத்தில் கொண்டு தமது தவா பணியை, சமூக சீர்திருத்த பணியை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றிலே நாம் காண முடியும். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை நாம் பார்க்கிற போது அவர்களுடைய அழைப்பு பணி, தவா பணி எவ்வாறு முன்னுரிமைகளை கவனித்துக் கொண்டு அமைந்தது என்பதை மிக தெளிவாக காணலாம். மேலோட்டமாக பார்க்கிற போது ரசூலுல்லாஹுடைய மக்கா காலம் அகீதாவுக்கு, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கிற, முக்கியத்துவம் கொடுக்கிற, முன்னுரிமை கொடுக்கிற வகையிலே அமைந்தது. ஒப்பிட்ட ரீதியில் மதீனா காலத்தை பொறுத்தவரையில் அக்காம் என்ற பகுதிக்கும் மாமலா என்ற பகுதிக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்ததிலே நாம் பார்க்கிறோம். குர்ஆன் மக்கி சூராக்களிலே அதிகம் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களிலே அகீதா சார்ந்த அம்சங்களோடு அக்காம் மாமலா முதலான பகுதிகளுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுத்ததையும் மிக தெளிவாக எங்களால் காண முடியும். அதே போல மக்கா காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளுடைய விவகாரங்களை முன்னுரிமைப்படுத்தினார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் முஷ்ரிக்குகளுடைய விவகாரங்களை கவனத்தில் கொண்டது போலவே அஹ்லுல் கிதாப் சார்ந்த விவகாரங்களுக்கு, குறிப்பாக யூதர்கள் நசாராக்களுடைய விவகாரங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டதை மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே நாம் பார்க்கிறோம். சற்று ஆழமாக பார்க்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் இந்த முன்னுரிமைகள் ப்ரையாரிட்டிஸ் மிக கவனமாக கவனித்துக் கொள்ளப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடியும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போராட்டங்களை எடுத்துக்கொண்டால் இந்த முன்னுரிமைகளை பார்க்க முடியும். பத்ர் யுத்தத்திலே கைது செய்யப்பட்ட கைதிகள் விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பது, எதில் மிக பொருத்தமான நிலைப்பாடு, எதில் அதிக மஸ்லஹா நலன் இருக்கிறது, எதில் குறைந்த மஸ்தகா கேடு கெடுதி இருக்கிறது என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்தூக்கி பார்த்து சஹாபாக்களுடைய ஆலோசனைகளை பெற்று நிலைப்பாடுகள் எடுத்ததை பார்க்கிறோம். அவர்கள் பத்ர் கைதிகள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க உமர் ஹத்தாப் அவர்கள் மற்றொரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறார்கள். அது தொடர்பாக ஒரு இறுதி தீர்மானத்தை எடுக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மற்றும் ஒரு வழிகாட்டலை வழங்கியதை பார்க்கிறோம். இங்கெல்லாம் இந்த ஜர்புல் மசாலே தர்புல் மஃபாசித் அல் முவாசனா பைனல் மசாலே அல் முவாசனா பைனல் மஃபாசித் அல் முவாசனா பைனல் மஃபாலே அல் மஃபாசித் இவை அனைத்தும் கவனத்தில் கொண்டு கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ஃபிக்ஹுல் அவ்லவியா முன்னுரிமைகள் பற்றிய சொத்து என்பது ஃபிக்ஹுல் முவாசனாத் என்ற ஒப்பிட்டு பார்த்து மசாலே மஃபாசித் நலன்களையும் கேடு கருவிகளையும் ஒப்பிட்டு பார்த்து கூடிய நலன் பயக்கக்கூடிய கெடுதிகளை கேடுகளை தவிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டை தேர்வு செய்வதற்கு துணை புரிகின்ற கலைகளாக இருப்பதை மிக தெளிவாக பார்க்கிறோம். மற்றும் ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம். இந்த தெளிவான உதாரணம் உதவியா உடன்படிக்கிறோம். உதவியா உடன்படிக்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மசாலே மஃபாசித்களை மிக தெளிவாக பார்த்தார்கள். மஸ்லஹா கபீரா, மஸ்லஹா ஸகீரா, மஸ்லஹத்து கஸ்ரா, மஸ்லஹத்து கல்லா, அல் மஸ்லஹா முஸ்தக்பலியா, அல் மஸ்லஹா அல் ஆனியா அய் அல் ஹாலியா, அல் மஸ்லஹா அல் முஸ்தக்பலியா அல் கவியா, அல் மஸ்லஹா அல் ஹாலியா அல் முதவஹிமா அவ் அல் மக்னூனா அவ் அல் தாயிபா. இந்த அம்சங்கள் அனைத்தையும் மிக ஆழமாக கவனித்துக் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்மானங்கள் அமைந்தன என்பதற்கு உதேபியா உடன்படிக்கை இது சிறந்த சாட்சி. உதேபியா உடன்படிக்கையின் போது குறைசி காவிரி தரப்பிலே பல ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டன. உடன்படிக்கை எழுதப்படவில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று துவங்கப்பட்ட போது குறைசி காவிரி தரப்பிலே அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் என்று ஆரம்பித்து ஒரு சஹாபி எழுதுகிறார். அங்கே குரைஷி தரப்பினர் சொல்கிறார்கள், இவரை அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எதற்காக இந்த பிரச்சனை எல்லாம், ரசூலுல்லாஹை விட்டு விடுங்கள், முகமது குன் அப்துல்லா என்பது சொல்கிறார்கள் விட்டுவிடுங்க. அந்த எழுதிய சஹாபி சொன்னார், நான் எழுதியதை அழிக்க மாட்டேன், முகமது ரசூலுல்லா என்று எழுதப்பட்டதை நான் எப்படி அழிக்க முடியும் என்று நபி அவர்கள் அந்த இடத்தை காண்பிக்குமாறு சொல்லி தான் அதனை அழித்து விட்டனர். பிஸ்மில்லாஹ் இல்லாத ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத நிலையிலே ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் இணக்கம் காண்கிறார்கள். நபி அவர்களுடைய தூதரோக்கு சில விட்டுக்கொடுக்கூடாத நிலையான நன்மைகளை அடைதல், இது பற்றி குர்ஆன் சொன்னது. நபியே மிக தெளிவான வெற்றியை உங்களுக்கு தந்தோம். கத்தி இல்லாத ரத்தம் இல்லாத யுத்தத்தில் கிடைத்த மாபெரும் வெற்றியாக உதேபியா உடன்படிக்கையை பார்க்கிறோம். உதேபியா உடன்படிக்கை தான் சுதந்திர அழைப்பு பணி வரலாற்றில் பிரித்திருக்கும் முறை. அதன் விளைவு மக்கா வெற்றி, அதன் விளைவு தொடர்ந்து வந்த எல்லா வெற்றிகளும் என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. மூத்தா போராட்டத்திலே ஒரு கட்டத்திலே படையை வாபஸ் புறமுகம் காட்டுதல் பின் வாங்குதல் ஏழு பெரும் பாவங்களிலிருந்து. ஆனால் இந்த கட்டத்தில் இந்த நிலையில் முஸ்லிம்களுடைய உயிரை இஸ்லாமிய பழைய உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை வந்தது. இந்த கட்டத்தில் பின்வாங்குவதை தவிர மாற்று வழி இல்லை. அதுதான் இந்த கட்டத்திலே மிகப்பெரிய மஸ்லஹாவா இருக்கும், மிகப்பெரிய ஒரு மஸ்லஹா தவிர்க்கப்பட வேண்டும். அல் மஸ்லஹத்து அஸ்ஸகீரா மின் அஜ்லி அல் மஸ்லஹத்தி கபீரா. இதெல்லாம் கவாயித் ஃபக்ஹியா சார்ந்த விஷயங்கள். ஒரு பெரிய நன்மையை அடைவதற்காக ஒரு சிறிய தீமையை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். இந்த அம்சங்கள் முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயங்கள். அனைத்து துறையிலும் முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு பார்வை இந்த பார்வை. குறிப்பாக சிறப்பாக தாவாவிலே இந்த பார்வை இல்லாத போது தாவாவின் பேரினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்கும். தாவாவை நோக்கி நாம் நகர்ந்தோம். மக்கா காலத்திலே போராட்டத்துக்கு அனுமதிக்கவில்லை. முழுக்க முழுக்க தர்மியா தஸ்கியா பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பொறுமையாக இருக்குமாறு சொன்னார்கள், முரண்படாமல் இருக்குமாறு சொன்னார்கள், ஒதுங்கி செல்லுமாறு சொன்னார்கள், சைப்புத்தன்மையும் நடந்து கொள்ளுமாறு சொன்னார்கள். மக்கா காலத்திலே அந்த சிறிய அணியை கட்டி காக்கின்ற, பாதுகாக்கின்ற, அதன் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய கடப்பாடு தனக்கு இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதினார்கள். எனவே ஆரம்ப காலத்திலே ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். பிறகுதான் போராட்டத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது வாக்கை உண்மை உம்மத்துடைய வாக்கை கண்டெம்பரரி சிச்சுவேஷன் நடைமுறை நடப்பு நிலவரத்தை அறிந்து முன்னுரிமைகளை சரியாக ஒப்பிட்டு பார்த்து அதற்குள்ளாக நிலைப்பாடுகளுக்கு வருவதுதான் உண்மையான தவமாக இருக்க முடியும். இதனை நாங்கள் பெற்றோர் வாக என்று சொல்வோம். பெற்றோர் அவ்வளவியாக முக்கியத்துவம் பெறுவது போல, பெற்றோர் மாதனாக முக்கியத்துவம் பெறுவது போல, பெற்றோர் வாக தற்போது நிலை என்ன, இப்போது நிலை என்ன என்பது பற்றிய சரியான ஒரு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான மதிப்புகள் இன்றியமையாது. அந்த மதிப்புகள் கூடாகத்தான் என்பது அடுத்த கட்ட தவ நகர்வுகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த பெற்றோர் வாக்கு என்பதை என்பது ஆரம்பகால இமாம்கள் பெற்றோர் நவாசில் என்ற பெயரில் அழைத்தார்கள். இந்த பார்வைகள் இல்லாத களத்தில் நிச்சயமாக தவாவின் பெயரால் பிரச்சனைகளைத்தான் நாம் அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஹிஜ்ரத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அபிசீனிய பூமியை தெரிவு செய்கிறார்கள்? முதலாவது ஹிஜ்ரத்துக்காக நபி அவர்கள் தெரிவு செய்த பூமி அபிசீனியா. அரசியல் கண்ணோட்டத்தில், பொருளாதார கண்ணோட்டத்தில், புவியியல் கண்ணோட்டத்தில், ராஜதந்திர கண்ணோட்டத்தில் எல்லாம் அபிசீனியா தான் அன்று வந்த நிலையில் தன்னுடைய தோழர்களுக்கு மிக பாதுகாப்பான இடம். அரஜு அல்லா துலமு, அங்கே அபிசீனியாவிலே ஒரு நியாயமான நீதியான ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு அணை விதைக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன், அங்கே செல்லுங்கள். இது மிக விரிவாக பேசப்படுகிற விஷயத்தை நான் தொட்டு காட்டுகிறேன். முதல் இந்தியத்துக்கு அபிசீனியா தெரிவு செய்யப்பட்டதாக இருக்கலாம், இரண்டாம் இந்தியத்துக்காக மதீனா தெரிவு செய்யப்பட்டவையாக இருக்கலாம். இவை அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவுலியா பார்வைக்கும் முஹாஜிரான பார்வைக்கும் வாக பார்வைக்கும் மிக சிறந்த உதாரணங்களாக இருப்பதை பார்த்தோம். அனைத்துக்கும் பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவாவிலே நாம் காண்கின்ற மிக முக்கியமான ஒரு பார்வை அல் மஆலாத், பின்விளைவுகளை கவனத்தில் கொண்டு தீர்மானங்களை எடுக்க. இந்த நகர்வு, இந்த முன்னெடுப்பு எத்தகைய பின்விளைவை ஏற்படுத்தும் என்ற விஷயத்தை முன்கூட்டியை சிந்தித்து முடிவுகளை பெறுவது. இதனை இன்று சொல் மகாலா என்ற பெயரை அளிக்கிறார்கள். எனவே தவாவில் ஏற்படுத்த ஒரு ஆள், ஒரு தாய் கண்டிப்பாக இந்த அவுலவியார், இந்த முவாதனார், இந்த வாக, இந்த மகாலா பார்வைகளை கொண்டவராக இருப்பது இந்தியமையாது மாத்திரமல்ல, மிகப்பெரிய அமானுடம். மதீனாவுக்கு சென்ற உடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் பல பணிகள் இருந்தன, பல பொறுப்புகள் காணப்பட்டன. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதை நிறுவுவதற்கு முதல் தர முன்னுரிமை கொடுக்கிறார். முதல் கட்டம், முதல் நகர்வு, முதல் முன்னெடுப்பு மஸ்ஜித் நிர்மாணம். ஏனென்றால் தனக்கு என்று ஒரு தலைமை கூடம், தளம், களம், நிலையம் இருப்பது இன்றியமையாது. அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர வேண்டும். அந்த வகையில் பல பணிகள் காத்திருக்கும் நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தர முன்னுரிமையாக மஸ்ஜித் நபவி நிர்மாணிக்கப்பட்டமை மிக தெளிவாக எங்களால் அவதாக்கப்பட்டது. முழு வாழ்க்கையிலும் இந்த அம்சங்களை பார்க்கலாம். குலப்பா ராசிதனுடைய சீராவுக்கு சென்றால் அங்கே அவர்கள் எப்படி தங்களுடைய அனைத்து நபர்களின் போது இந்த முன்னுரிமைகளை கவனித்துக் கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் கலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். அங்கே அவுலவியா அடிப்படையிலே அவ்வளவு சித்திகளானவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்ததை பார்க்கிறோம். முருத்தர்கள் ஒரு பக்கம், ஜகாத்தை மறுப்பவர்கள் மறுபக்கம், போய் போய் நபிமார்கள் இன்னொரு பக்கம், உசாமா ரதியல்லாஹு அன்ஹு படையை அனுப்ப வேண்டிய நிலை மறுபக்கம், இவை அனைத்துக்கும் மத்தியில் மிக சரியான நிலைப்பாட்டை இருக்கிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்கனவே தியாகித்து வைத்திருந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலான அந்த படை எந்த ஒரு நிலையிலும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பல சஹாபாக்கள் ஆட்சேபிக்கிறார்கள், இந்த கட்டத்தில் உள்நாட்டிலே பூசலில் இருக்கிற இந்த நிலையில் இந்த படை செய்வது பொருத்தமானது அல்ல என்று கூறிய போதிலும் தற்போதைய நிலையில் முதல் தர முன்னுரிமை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முடிவை அமல்படுத்துவது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ரொம்ப சிந்திக்கலாம். ஜக்காத் கொடுக்க மருத்துவர்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தும் அந்த சமூகத்தில் நிலவியது. ஆனால் அவங்க சிந்திக்கலாம் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் நேற்று சொன்ன தொழுகையையும் ஜகாத்தையும் யார் பிரிக்க வருகிறாரோ அவரோடு நான் இறுதி வரை போராடுவேன். என்ன அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த காலத்தில் ஒருவர் ஜகாத்தாக ஒட்டகம் ஒன்றை கொடுத்து அதனோடு அந்த ஒட்டகத்துடைய கைத்தையும் சேர்த்து கொடுத்து இப்போது அவர் ஒட்டகத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஜகாத்தா தருகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் நான் ஒட்டகத்தோடு சேர்த்து கொடுத்த அந்த கைத்தை தரமாட்டேன் என்று சொன்னால் அந்த கைத்தை அவர் தருவதற்கு கூட நான் அவரோடு போராடுவேன் என்ற மிக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படித்தான் எல்லா விஷயங்களும் நிலைப்பாடுகள் எடுத்தார்கள் சொல்ல முடியாது. எங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டும், எங்கே தைரியமாக இருக்க வேண்டும், எங்கு விட்டுக் கொடுக்க வேண்டும், எங்கு விடாமுடியாக இருக்க வேண்டும், எங்கு உறுதியாக இருக்க வேண்டும், எங்கு நெகிழ்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த பார்வை மிக தெளிவாகவே நமது சலப்பு மடம் இருந்ததை நாம் பார்த்தோம். தனக்கு பிறகு அமர்வு சத்தாபன் அவர்கள் தான் சலீபாவாக வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் என்றார் இஸ்லாமிய ஆட்சியை வலுவூட்ட வேண்டிய பலப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை இருந்தது. அதற்கு மிக பொருத்தமான நபர் இந்த அமர்வு சத்தாபன் அவர்கள் தான் என்ற முடிவு எடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் மிக பலமான உறுதியான உள உறுதி கொண்ட ஒரு மனிதர் தனக்கு பிறகு தேவைப்படுகிறார். அந்த நபர் இந்த உமர்வு சத்தால் ரலியல்லாஹு அவர்களாக இருக்க முடியும் என்று மிக சாணக்கியமாக தூரணப்போடு நான் சொன்ன இந்த உளவியார் மோதனார் வாக மகாலார் என்ற இந்த எல்லா கண்ணோட்டங்களை உருவாக்கிய நிலை அவருடைய தெருவு அமைந்ததை பார்க்கிறோம். மற்றொரு நிலை இருந்திருந்தால் சில போது இன்னொருவர் தெரிஞ்சப்பட்டிருப்பார், அடுத்த ஒரு நிலையில் இருந்திருந்தால் மற்றொருவர் தெரிஞ்சப்பட்டிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் அந்த வேளையில் முன்னுரிமை கண்ணோட்டத்தில் நடைமுறை நிலைமைகளை கவனித்துக் கொள்கிறார்கள். அந்த கண்ணோட்டத்தில் பின் விளைவுகளை பார்க்க யோசிக்கிற கண்ணோட்டத்தில் சலல்லாஹுடைய வழிகாட்டுதலை வைத்து பார்க்கிற போது எல்லா கண்ணோட்டத்திலும் இந்த உமர் சத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தனக்கு பிறகு ஹலீஃபாவாக எல்லா வகையிலும் தகுதியானவர் என்று முடிவு எடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமருடைய சீராவிலும் இந்த அவுலவியாக நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலே சமூகத்திலே நாட்டிலே ஒரு கட்டறிஞரை உருவான போது திருடியவர்களுக்கான அந்த அத்துடைய சட்டத்தில் திடீர் எழுந்துகிறார்கள். உமரு மிக பொறுப்பான நிலைப்பாடு இருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் திருட்டு குற்றத்திற்கான அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவது மஸ்லஹா மஸ்ஜிதாவுடைய பார்வையில் பொருத்தமானதாக அமையாது. அது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு நாட்டுடைய பொருளாதார நிலை சீரடைந்ததை தொடர்ந்து மீண்டும் அதனை அமல்படுத்துவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். உங்கள் சத்தா இதற்கு என்ன ஆதாரம்? இதில் உள்ள இதில் உள்ள சுபகத்தான நிலை இந்த கட்டத்தில் பதூதிகள் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற சொல்லல்லாஹுடைய வழிபாட்டிலே அவர்கள் அடிப்படையாக கொண்ட நிலைப்பாட்டில் இருந்ததை பார்க்கிறோம். சத்தர் அவருடைய வாழ்க்கை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தகுதியானவர்கள் சவால் விடுகிறார்கள். இந்த கட்டத்திலே ஈடுபடுகிறார்கள், இந்த முக்கால் நாவில் ஈடுபடுகிறார்கள். நான் எனக்கு உரிய தகுதியுடைய எனக்கு உரிய இந்த கிலாபத் பதவியை தொடர்வது முக்கியமா அல்லது முஸ்லிம்களுடைய ரத்தம் சிந்தப்படுவதை தடுப்பது முக்கியமா பார்க்கிறார்கள். இல்லை, நான் இந்த ஹிலாபத் பதவியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதை விட முஸ்லிம்களுடைய ரத்தம் சிந்தப்படுவதை தடுப்பதுதான் இந்த கண்ணோட்டத்தில் சரியான குரான் சுன்னாவுடைய பார்வையாக இருக்க முடியும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து தன்னுடைய கிலாபத்தை அவர்கள் விட்டுக் கொடுத்த வரலாற்றையும் பார்க்கிறோம். இவை அனைத்தும் இந்த அவுளவியார் பார்வை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொண்டோம். உமர் பின் அப்துல் அசீஸ் எப்படி அவுளவியார் அடிப்படையிலான தீர்மானங்கள் எடுத்தார்கள் பார்க்கிறோம். அவருடைய ஆட்சி காலத்திலே ஹலாபா ராஷிதாவுடைய தன்மைகள் மிகவும் குறைந்த ஒரு நிலை. மீண்டும் இஸ்லாமிய ஆட்சியை அலா மின்ஹாஜின் நுபுவா ஹிலாபா ராஷிதாவுடைய அந்த அமைப்புக்கு கொண்டு வருகிற கடப்பாடுதான் தனக்கு முன்னால் இருக்கிற முதல் தர முன்னுரிமை என்று கருதி அந்த விவகாரங்களிலே அவர் ஈடுபட்டதை பார்க்கிறோம். அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை அவசரமாக தொகுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதை அவர்கள் அடையாளம் கண்டு அந்த நேரத்தில் முதல்தர தவாவாக அவர்கள் அதனை தேர்வு செய்ததை அசன் பசிதான் காலத்தை பொறுத்தவரை ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய வறட்சி, ஒரு ஆன்மீக ரீதியான வறுமை வீழ்ச்சி பரவலாக இருப்பதை கண்டு அவர்களுடைய தவாவிலே இஸ்லாமுக்கு தஸ்கியா தர்பியா பக்கத்துக்கு அதிகமான அழுத்தத்தை அவர்கள் கொடுத்ததை பார்க்கிறோம். அதே போல அஸ்ஹாபு அல்குதுப் சித்தா இமாம் புகாரி உட்பட ஆறு இமாம்கள் உட்பட அவர்களை சார்ந்த அறிஞர்கள் வந்து பார்க்கிறார்கள். இந்த கட்டத்தில் இந்த நிலையில் ஹதீஸ்களை தொகுத்து கிரந்தங்களாக உருவாக்கி இந்த தீனுடைய இரண்டாம் பெரும் மூலாதாரமான சுன்னாவை பாதுகாப்பது எம் காலத்து முதல் தர முன்னுரிமை. இப்போது இவருக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய பணி என்பதை சரியாக அடையாளம் கண்டு தமது முழுமையான வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்கிறார்கள். அந்த பணிக்காக மேலதிகமாக பல பணிகள் ஈடுபட்டார்கள். ஆனால் அவுரல் அவுளவியாக்காக அவர்கள் காலத்தில் அந்த விவகாரங்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல முதல் ரஹ்மத்துல்லா அவர்கள் வரை அவர்கள் காலத்தில் பணியாக குர்ஆன் சுன்னாவின் மொழியில் மக்களுக்கு தேவையான அஹ்காமுல் அமலியா அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு கடப்பாடுதான் தற்போதைய மிக முக்கியமான தேவை, முன்னுரிமை பெற வேண்டிய, முக்கியத்துவம் பெற வேண்டிய, முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய தேவை. அதுதான் நமது பணி, நமது தாவாரின் நிலைப்பாட்டுக்கு வந்து அந்த கடமை அவர்கள் நிறைவேற்றியதை பார்க்கிறோம். மற்றொரு பக்கத்திலே இஸ்லாமிய அக்கீதாவுக்கு சவால்கள் விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மன்சூர் அல் மாதுருதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்றவர்கள் இஸ்லாமிய அகீதாவை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய சவால்களுக்கு முன் கொடுக்க வேண்டும் என்ற இந்த அவுளவியார் பார்வையின் அவர்கள் கிரேக்க சிந்தனைகளுடைய செல்வாக்கை பார்க்கிறார்கள். பல முஸ்லிம் அறிஞர்கள் கிரேக்க சிந்தனையுடைய ஒளியிலே இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை, இஸ்லாமிய சிந்தனைகளை பார்க்கிற ஒரு தோற்றப்பாடு மிக வேகமாக வளர்ந்து வருவதை பார்க்கிறார்கள். எனவே கிரேக்க சிந்தனையுடைய பிழையை எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை உருவாகிறது. வழிகட்ட சிந்தனைகளுடைய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருப்பதை உணர்ந்து அந்த வகையில் தங்களுடைய தவாவை அமைத்துக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய கொள்கைகளை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து, இஸ்லாமிய கலைகளை ஒரு கரிக்குலம், ஒரு சிலபஸாக வகுத்து வழங்குகின்ற ஒரு தேவை இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள் இமாம் முஹம்மது அல்-லஸ்ஸாரி அவர்கள். அந்த வகையிலே இந்த உலகத்தில் இருக்கிற கரிக்குலம், சிலபஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், கல்வி திட்டம், கலை திட்டம், பாடநூல் என்ற இந்த ஒழுங்கை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை இமாம் அல்-லஸ்ஸாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். ஆனால் கவலைக்குரிய நிலைமை கல்வித்துறையில், கல்வியல் துறையில், கல்வியலாளர்கள் மத்தியில் இமாம் அல்-லஸ்ஸாரியுடைய பெயர் பேசப்படுவதில்லை. எங்களுக்கு பேசுவதற்கு வேறு நிறைய விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்துக்கு சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று அறியாமை, இரண்டாவது கால நேரம் இல்லை. குண்டுச்சச்சியில் குதிரை ஓட்டுவதிலேயே ஒரு காரணம் சொல்லிக்கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு மாபெரும் பணியை உலகத்துக்கே கல்வி திட்டம், கலை திட்டம், பாடநூல் என்ற இந்த ஒழுங்கை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய இமாம் அல்-லஸ்ஸாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த பணியை செய்ய தவறி இருக்கிறோம் என்பதை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள். செத்துப்போயிருந்த ஆயிரம் ஆயிரம் உள்ளங்களை பிழையான சிந்தனைகளால், சடவாத சிந்தனைகளால், லோகாய சிந்தனைகளால் தொடர்ந்து போயிருந்த ஆயிரம் ஆயிரம் உள்ளங்களை தௌஹீதுடைய, வஹீயுடைய, ஈமானுடைய, யக்கீனுடைய பிரகாசத்துக்குள்ளாக ஒளிமயமாக்கிய மிகப்பெரிய கராமத்துடைய சொந்தக்காரர் அப்துல் காதிர் ஜிலானி அரபியல்லாஹ் அவர்கள் தன் காலத்து சவாலை சரியாக அடையாளம் கண்டு அதற்கு முகம் கொடுத்து அந்த வகையில் இந்த தீனுக்கு உரிய தமது பணியை நிறைவாசிக்கிறது. கிரமப்படி சொல்வார்கள், ஆங்கில மொழியில் வரலாற்று கிரமப்படி சில அறிஞர்களை உலமாக்களை சரவுகளை மாத்திரம் எடுத்து அவருடைய சில பணிகளை கொண்டு காட்டிக் கொண்டு போகிறேன். வித்தியாசமாக ஒரு பக்கம் காந்தாரிகளுடைய பணி எடுப்போம், காந்தாரிய இஸ்லாமிய உலகத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கின்ற நிலைமை. அந்த காலத்து வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் காந்தாரியருக்கு பிறகு இந்த உலகத்திலே கைமாற்றும் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. அத்தகைய நிலைமை அந்த கட்டத்திலே காந்தாரியருடைய இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவது தவாவின் முதற்தர முன்னுரிமை என்பதை அடையாளம் காண்கிறார்கள் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அந்த வகையில் தன்னுடைய தாவாவை அமைத்துக் கொள்கிறார்கள். காந்தாரியருக்கு எதிராக படை திரட்டி போராடுகிறார்கள். நிறைய பிழையான வழிகட்ட சிந்தனைகள், கிரேக்க சிந்தனைகள், ரோம சிந்தனைகள், பிற நாட்டு சிந்தனைகள், மாற்றுக் கொள்கை சிந்தனைகள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி வந்து முஸ்லிம் சமூகத்தினுடைய அசைதா நம்பிக்கை கோட்பாடுகள் மார்கழிகள் நிலையை அவதானித்து அவர்கள் அவற்றுக்கு எதிராக போராடுவதை சரியான இஸ்லாமிய அசைதாவை அதன் தூய வழியில் முன்வைப்பதை தன்னுடைய தவாவின் மற்றும் ஒரு முக்கிய முன்னுரிமையாக அவர்கள் பார்த்து அந்த வகையில் தன்னை பணி அமைத்துக் கொள்கிறார்கள். இந்திய உபகண்டத்துக்கு வந்தார் அக்பர் மன்னர். தீனே இலாஹி என்ற பெயரிலே ஒரு குபரியத்தான வழிகட்ட ஒரு கொள்கையை உருவாக்கி அதுவே உண்மையான கொள்கை என்று முன்வைத்த போது அந்த அக்பருடைய தீனே இலாஹி கோட்பாட்டுக்கு எதிராக ஷேக் அஹமத் செல்விந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதுதான் அந்த காலத்தில் தவா தன்னுடைய பங்களிப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஷா வலிமுல்லா தெல்லவி அவர்கள் தன்னுடைய மகத்தான பங்களிப்பை அந்த வகையிலே செய்ததை நாம் தெளிவாக வரலாற்றிலே பார்த்தோம். அதே போல இந்திய உபகண்டத்திலே அஹமது அர்பான ஷஹீத் அவர்கள், இஸ்மாயில் ஷஹீத் அவர்கள் இஸ்லாமிய சிலாபத் ஆட்சி வீழ்ச்சி அடைந்து அதனை மீண்டும் கட்டியெழுப்பதுதான் தமது பணி என்று அந்த வகையில் மீண்டும் இந்தியாவிலே இஸ்லாமிய சிலாபத்தை கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடாத்தி இருவருமே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இது அண்மை கால வரலாறு என்று சொன்னால் ஒப்பிட்டு இருப்பதையானது. அதே போல பிற்பட்ட கால சமகால எமது தாயிகளை இமாம்களை அறிஞர்களை உலமாக்கல் எடுத்து பார்த்து இந்திய உபகண்டத்தில் தோன்றிய இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகளாக இருக்கலாம், மத்திய கிழக்கிலே தோன்றிய இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகளாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவிலே தவா பணியில் ஈடுபட்ட சீர்திருத்தவாதிகளாக இருக்கலாம், மத்திய ஆசியாவிலே தவா பணியில் ஈடுபட்ட எமது சீர்திருத்தவாதிகளாக இருக்கலாம். அவர்கள் அனைவரும் அவ்வப்பால சவால்களை சரியாக அடையாளம் கண்டு இஸ்லாமுக்கு எதிரான அவ்வப்பால அச்சுறுத்தல்களை சரியாக அடையாளம் கண்டு மிகவும் துணிச்சலோடு வீரத்தோடு நிதானத்தோடு முதிர்ச்சியோடு தூரநோக்கோடு நான் சொன்ன இந்த அவுளவியாத்ம அதனாத்மா அனைத்து கோணத்தில் கொண்டு தமது தவாவை அற்புதமாக அமைத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த பின்புலத்திலே இலங்கை தவா வரலாற்றிலே இங்கே ஏற்கனவே பொதுச் செயலாளர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியது போல் நமது மூதாதையர்கள் நமது உலமாக்கள் அவ்வப்போது இந்த நாட்டிலே இஸ்லாமிய தவாவுக்கு வந்த அச்சுறுத்தல்களுக்கு மிக வெற்றிகரமாக முன் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த முன்னுரிமை பார்வை சிறப்பாக இருந்திருக்கிறது. அத்துவைத வகுப்பு வழிகட்ட சிந்தனை முன்வைக்கப்பட்ட போது அது பருவமாக உருவான போது அதற்கு ஜெம்மியா அந்த காலத்தில் முன்னுரிமை கொடுத்து அதற்கு முகம் கொடுத்ததை பார்க்கிறோம். விவகாரத்திலே கை வைத்து அதற்கு சவால் விடுக்கப்பட்ட நிலையிலே அந்த பிரச்சனைக்கு ஜம்மியா முகம் கொடுத்ததை பார்க்கிறோம். புராணமாக இருந்தால் இஸ்லாத்துடைய சட்டமூலாதாரம், ஹதீஸே இஸ்லாத்துடைய சட்டமூலாதாரமாக ஏற்க முடியாது என்ற மிக பயங்கரமான வழிகட்ட சிந்தனை முன்வைக்கப்பட்ட போது ஜம்மியா அந்த காலத்தில் அந்த அம்சத்திற்கு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்ததற்கு முகம் கொடுத்ததை பார்க்கிறோம். இப்போது சஹாபாக்கள் விஷயத்தில் மாத்திரமல்ல அஹ்லுஸ்ஸுன்னா ஜமாஅவுடைய அகீதா விஷயத்திலே கை வைக்கிற ஒரு நிலை, இஸ்லாமிய அகீதாவுக்கு அஹ்லுஸ்ஸுன்னா ஜமாஅவுடைய அகீதாவுக்கு முரணான கருத்துக்களை பரப்புகிற மற்றும் சில தோற்றப்பாடுகளை பார்க்கிறோம். இவற்றுக்கு முகம் கொடுக்கிற கடப்பாடு தற்போது இல்லை இப்போது இருக்கிறது. இதுதான் இன்றைய அவுளல் அவுளவியா எமது கௌரவ உண்மை பட்டியலிலே முக்கியத்துவம் அவசியம் இருக்கிறது. அதன் காரணத்தினால் தான் இத்தகைய ஒரு மாநாட்டின் சேவையை உணர்ந்தது. அதாவது சமகாலத்தில் தற்போது நிலையில் இப்போது நிலையில் இஸ்லாமிய கௌரவுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு, சவால்களை அடையாளம் கண்டு, பிரச்சனைகளை அடையாளம் கண்டு கண்டு சரியான தெளிவை சரியான விளக்கத்தை கொடுக்கிற அந்த தார்மீக ஆன்மீக மார்க்க கடப்பாடுகளுக்கு இருக்கிற வகையில் தான் இத்தகைய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சஹாபாக்கள் விஷயத்தில் அதுபோல இமாம முதலான இஸ்லாமிய அகைதாவுக்கு முரணான சிந்தனைகளை கடந்த ஒரு மூன்று தசாப்த காலமாக இந்த நாட்டிலே அகல் சுன்னா ஜமாக்கள் வாழ்கிற இந்த நாட்டிலே மிக கவனமாக அந்த சிந்தனைகள் பரப்பப்பட்டு வருகிற நிலையை பார்த்தோம். 1990களிலேயே இந்த ஆபத்தை நாம் அடையாளம் கண்டோம். அந்த வகையில் 1990களின் நடுப்பகுதியிலே மீரானியா ஜும்மா படைவாசலே இலங்கை அரபு கலாசாலைகளைச் சேர்ந்த அதிபர்கள் புத்தார்மார்கள் அனைவரையும் அழைத்து இந்த சிந்தனை இந்த கொள்கை இஸ்லாமிய அகிதாவுக்கு எந்த தூரம் ஆபத்தானது அச்சுறுத்தலாக அமையக்கூடியது என்பதை அக்குவியராக ஆணியராக விளக்கினோம். குறிப்பாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட இரண்டு வளவாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒருவர் இந்த அவருக்கு கல்வி வைக்கின்ற அலியார் யாஜ் அவர்கள், அடுத்தவர் இங்கே உரை நிகழ்த்திக் கொண்டிருப்பவர். இலங்கையில் ஷியா கொள்கையின் ஊடுருவல் என்ற தலைப்பிலே நான் சுமார் 1.5 மணி நேரம் அந்த 1990களின் நடுப்பகுதியிலே இடம்பெற்ற அந்த மாநாட்டிலே பேசிய நினைவு இருக்கிறது. அலியார் யாதி அவர்கள் அந்த மாநாட்டிலே ஷியாக்களுடைய கொள்கைகளின் விபரீதத்தை விளக்கி நீண்ட உரை நிகழ்த்தியது எனக்கு நினைவு இருக்கு. சரியான சொல்லு அறிஞர்கள் உலமாக்கள் தாயிகள் இதனுடைய ஆபத்தை எப்போதும் உணர்த்து வந்திருக்கிறார்கள். இது நான் குறிப்பாக சொல்ல வேண்டும். இதே 1990களின் நடுப்பகுதியிலே ஜாமியா நதியா கலாபிடம் ஷியா அகீதாவை விளக்கும் வகையில் அதில் இருக்கிற அகல் சுன்னா ஜமாவுக்கு எதிரான கருத்துக்களை கொள்கைகளை நிலைப்பாடுகளை மிக தெளிவாக விளக்கும் வகையிலே ஒரு முகையம் ஒரு முகாமை ஒரு கல்வி முகாமை மிக வெற்றிகரமாக நடத்தியது. பல போது சொல்வார்கள் பப்ளிக் மெமரிஸ் வெரி ஷார்ட், ஆனால் பப்ளிக் மெமரி தான் ஷார்ட், உடமாக்கூடிய மெமரி ஷார்ட்டா இருக்கக்கூடாது. ஷார்ட்டா இருந்தால் அது மன்னிக்கே வரலாறு வரலாறாக சொல்லப்படுவன் பொதுச்செயலாளர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் பிடிப்போடு இருப்பவர்கள் வரலாற்றை வரலாறாக சொல்ல வேண்டும் என்ற இந்த வகையில் பல போது அண்மை காலமாக இந்த களத்தில் இருப்பவர்களுக்கு வரலாறு தெரியாத காரணத்தினால் பின்புலம் தெரியாத காரணத்தினால் சில போர் கவலைக்குரிய நிலைமை பிழையான கருத்துக்களை பிழையான புரிதல்களை பிழையான விளக்கங்களை பிழையான இன்டர்பிரேஷன்களை போது கொடுக்கிற ஒரு கவலையை பார்க்கிறோம். சில போது கட்சி அரசியலை விதித்ததாக தவ அரசியல் மாறிவிட்டதோ என்ற ஆதங்கமும் கவலையும் எமக்கு ஏற்படாமல் இல்லை. என்றாலும் எமது இந்த தூய பயணத்தை நாம் தொடர்வதை தவிர இதற்கு பின்னால் சென்று மறுப்புகள் கொடுத்துக் கொண்டிருப்பது எமது இந்த குறுகி ஆய்விலே ஒரு ஆரோக்கியமான ஒரு தவ அணுகுறையாக இருக்காது என்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்கிறோம். மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே உங்களோடு நான் கலந்து பேசுவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே துண்டு வருவதற்கு முன்னால் எனது உரையை நிறைவு செய்வதுதான் எனக்கு மரியாதையாக இருக்கும், உங்களுக்கும் அது மன நிறைவை தரும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வகையில் இன்று நாம் எதிர்நோக்கி இருக்கிற பல சவால்கள் இருக்கின்றன, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. எமது பொசிட்டிவான தாவாவை ஒரு பக்கம் நாம் முன்னெடுத்துச் செல்வது போல, ஆக்கப்பூர்வமான எனது பணிகளை முன்னெடுத்துச் செல்வது போல, இடையிலே வரக்கூடிய இத்தகைய தடைகளை கடந்து செல்லக்கூடிய தேவை இருக்கிறது. சில தடைகளை கடந்து செல்லலாம், சில தடைகளை நாம் அகற்ற வேண்டியிருக்கும். சிலவற்றை அகற்றிக் கொண்டு செல்வோம், சிலவற்றை கவர்ந்து கொண்டு செல்வோம். அந்த வகையில் இத்தகைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அது குர்ஆன் சுன்னாவின் ஒளியில், அது சீராவின் ஒளியில், அது சஹாபாக்களுடைய வழிகாட்டின் ஒளியில் அமைய வேண்டும். அந்த வகையில் ஆரம்பமாக அறிவூட்டல் எவையான விழிப்புணர்வு தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமான சரியான தெளிவாக இருக்கு. அந்த வகையில் தான் ஜெம்மித்துரமா இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கிறது. விழிப்புணர்வு மிக முக்கியமானது. விழிப்புணர்வு கூட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இத்தகைய விழிப்புணர்வு கருத்தரங்கில் அமர்வுகள் நடத்தப்படுவது கூட அல்லாஹ்வுடைய அருளினாலே பிழையான சிந்தனைகள் இருந்து சமூகத்தை காப்பாற்ற முடியும். இரண்டாவதாக, யாரெல்லாம் மாற்றுக்கருத்துடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லது பிழையான சிந்தனைகளை கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிறார்களோ அவர்களுடனான ஒரு உரையாடல் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறோம். எப்போதும் கலந்துரையாடலுக்கான வாயில் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். கலந்துரையாடலுக்குள்ளாக நிறைய பிரச்சனைகளுக்கு அழகான முறையில் சாத்திக வழியில் தீர்வு காணலாம். தேவைப்பட்டால் மாத்திரம் அந்த விவகாரத்தின் கனவையை பொறுத்து அழகான விவாதத்திலும் ஈடுபடலாம். முதலாவது அறிவுறுத்தல், இரண்டாவது கலந்துரையாடல், மூன்றாவது தேவைப்பட்டால் விவகாரத்தின் கனவையை பொறுத்தும் விவாதத்தில் ஈடுபடலாம். எமது வாழ்க்கை ஒரே ஒரு விவாதத்தில் தான் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அதுக்கு முன்பு விவாதத்தில் ஈடுபடவில்லை, அதுக்கு பிறகு ஈடுபடவில்லை, இனியும் ஈடுபடும் நோக்கம் இல்லை. தேவைப்பட்ட இப்படியான பெரிய விவகாரங்களை தவிர, அதுதான் நாம் உள்ள பச்சையாலையில் ஜம்மீர் குழுமாவில் நான் நடாத்தப்பட்ட அந்த அகல்புரான் அல்லது சுண்ணாவை மறுத்த அந்த சாராவுடன் இடம்பெற்ற விவாதம், பகிரங்க விவாதம். அந்த விவாதத்தில் நேரடியாக கலந்து கொண்ட இருவருக்கே இருக்கிறோம் நினைக்கிறேன். ஒன்று எமது பொதுச் செயலாளர் பாரதத் அவர்கள், இரண்டாவது அந்த காலத்தில் மிக மிக இளமையாக இருந்த நான், இப்போதும் இளமையாக தான் இருக்கிறேன் என்றாலும் இதைவிட இளமையாக இருந்த நானும் ஜம்மீர் குழுமாவின் சார்பில் அவர் ஐந்து பேர் கலந்து கொண்ட அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பாக்கியம், கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அகமதுல்லா அந்த விவாதத்தோடு அந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஒரு விவாதம் நடந்தால் அந்த பிரச்சனைக்கு அதை கூட தீர்வு வர வேண்டும். இல்லாத போது வெளியே வந்து நாங்கத்தான் வேண்டும் நாங்கத்தான் வேண்டும் சொல்லி அழைக்க வேண்டும் வர வேண்டாம். அந்த விவாதம் தேவையில்லை. எனவே விவாதத்துடைய பொருளுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து அது அமைதல் வேண்டும். முடியுமானவரை விவாதத்தை தவிர்ப்பது எல்லா வகையிலும் ஆரோக்கியமானது என்ற கருத்தை நான் இங்கு சொல்லாமல் இருக்க முடியாது. எனவே அந்த வகையில் வன்முறையால் அல்ல, அழகான அணுகுமுறையினால் பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்பட வேண்டும். கலந்துரையாடலுக்கு அதில் கூடிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டு முஸ்லீம்கள் சிறுபான்மையினர், அஹ்லுஸ்ஸுன்னா ஜமாவை சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமூகம் என்ற வகையில் எமது படம் தங்கியிருப்பது எமது ஒற்றுமையில் ஐக்கியத்தில். அந்த வகையில் அஹ்லுஸ்ஸுன்னா ஜமாவை சேர்ந்த நாங்கள் அஹ்லுஸ்ஸுன்னா ஜமாவில் இருப்பதுதான் எமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய படமாக இருக்க முடியும். அந்த படத்தை குறைப்பதற்கு தகர்ப்பதற்கு எந்த காரணம் கொண்டும் எவரும் அதற்கு பங்களிப்பு செய்யக்கூடாது. இந்த கருத்தை குறிப்பாக இந்த நாட்டிலே அகலுசுநாஜமா அகைதாவுக்கு முரணான சிந்தனைகளை பரப்புவதற்கு நாங்கள் அவ்வப்போது சொல்லி வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அதற்கு வகை கொள்ள வேண்டிய மேல் அதிகாரிகளுக்கும் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து சில அறிஞர்கள் வந்தபோது அவர்களோடு நேரடியாக இந்த கருத்தை மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அம்சங்கள் பற்றிய ஒரு தெளிவை ஏற்படுத்தி எமது மத்தியிலே இருக்கிற சில்லறை பிரச்சனைகளை மறந்து, சாதாரண பிரச்சனைகளை மறந்து, வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு, முரண்பாட்டில் உடன்பாடு கண்டு, பொதுவான எமது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம், விவகாரங்களுக்கு முகம் கொடுப்போம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சஃபுன் வாஹிதாக எம்மை ஆக்கியாளர் புரிவானாக. இன்னல்லாஹு யுஹிப்புல்லதீன யுஹாஜிரூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புனியானும் மர்சூஸ். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் உழைக்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நாம் நிறைய அல்லாஹ்வின் பாதையில் போராடினாலும் பாடுபட்டாலும் சுகூ பல அணிகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மஹபத்துக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய கோபம் வெறுப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.